الحمد لله الحمد لله الذي كفى الصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآتى المال على حبه ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل والسائلين وفي الرقاب صدق الله العلي العظيم وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم الراحمون يرحمهم الرحمن وكما قال صلى الله عليه وسلم الا புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது சாந்தியும் சலாமும் சாந்தி நபி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தபஈ தாபிஈன்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக இந்த ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இந்த மாளிகையில் இத்திகாஃபுடைய நீயத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரியார்களே சகோதரர்களே எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும் எந்த பாவமான கர்மங்களிலிருந்து தவிந்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசதி செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை ஏற்ற வாட்டமாக படைத்திருக்கிறான், வித்தியாசமாக படைத்திருக்கிறான். சிலருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், இன்னும் சிலருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான், இன்னும் சிலரை ஏழை எளியவர்களாகவும் ஆக்கி வைத்திருக்கிறான். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி செய்தான், இதுக்கு என்ன காரணம்? பொதுவாக அல்லாஹுடைய பார்வையில அனைத்து மனிதர்களும், அது ஏழைகளாக இருந்தாலும் சரி, செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, படித்தவர்கள் பாமர்கள் அத்தனை பேரும் அடிமைகள். இது அல்லாஹுடைய முடிவான முடிவு. பரிசுத்தமான குர்ஆன்ல மிக தெளிவாகவே அல்லாஹ் விளங்கப்பட்டிருக்கிறார், இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்லி இல்லா ஆத்தி ரஹ்மான் அபுதா, வானத்தில் உள்ளவங்க பூமியில உள்ளவங்க எல்லாருமே எனக்கு முன்னால அடிமைகள், அடிமைகளாகத்தான் எனக்கிட்ட வர வேணும். அல்லாஹ் மட்டும்தான் ரப்பு, அல்லாஹ் மட்டும்தான் எஜமானன், அவன்தான் முழு மனித சமுதாயத்துக்கும் ரப்பு, குல் அவுது பிரபின்னார், அவன்தான் அகிலத்தார்களுக்கு ரப்பு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவனுக்கு முன்னால அனைத்து மனிதர்களும் அடிமைகள். அப்படி இருந்தும் அல்லாஹு தஆலா மனிதர்களை ஏற்றவாட்டமாக அல்லது வித்தியாசமாக ஆக்கியிருக்கிறான் என்றா என்ன காரணம்? பரிசுத்தமான குர்ஆன் எடுத்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு காரணங்களை இதற்காக குறிப்பிட்டிருக்கின்றான். ஒன்று, உலகத்துடைய நிர்வாகம் இயங்குவதற்காக வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரே அமைப்பில் இருந்தாங்க என்று சொன்னா இந்த உலகத்துடைய நிர்வாகம் இயங்க மாட்டார். ஒரு கம்பெனியில ஒரு ஃபேக்டரியில எல்லாரும் மேனேஜராக இருந்தாங்கன்னா, இல்லாட்டி எல்லாரும் வந்து கிளாக் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னா அந்த கம்பெனி இயங்க மாட்டாது. அதுல பல அமைப்பினர்கள் இருந்தா தான் அந்த கம்பெனி ஒழுங்கான முறையில நடைபெறும். இது போலதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துடைய நிர்வாகம் சீரான முறையில நடைபெறுவதற்காக வேண்டி மனிதர்களை ஏற்றவாட்டமாக படைத்தான். விளங்கப்படுத்துறான், உங்களை சிலர் சிலரை கொண்டு வேலை வாங்கிக் கொள்வதற்காக வேண்டி நாங்க உங்களை ஏற்றவாட்டமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், அல்லாஹு தஆலா யாருக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை அவர் எப்படி பயன்படுத்துகின்றார் என்று அல்லாஹு தஆலா சோதித்து பார்க்கிறார். முதலாவது காரணம், அல்லாஹ் சொன்னான் மனிதர்கள் சிலர் மற்ற சிலரை கொண்டு வேலை வாங்கிக் கொள்வதற்காக வேண்டும். இரண்டாவது விஷயம், யாரை அல்லாஹு தஆலா எந்த தரத்தில் வைத்திருக்கிறானோ அந்த தரத்தில் அந்த நிலையில் இருந்து கொண்டு அவர் எப்படி நடந்து கொள்கின்றார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டும். இதை பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹு தஆலா தெளிவாக விளங்கப்படுத்தினார், அவன்தான் உங்கள சிலரை மற்றும் சிலரை விட உயர்வாக்கி வைத்திருக்கிறான். எதற்காக?
லியபுலுவக்கும், உங்களை சோதிச்சு பார்க்கறதுக்காக வேண்டும். என்ன விஷயத்தில் சோதிக்கிறதுக்கு? சீமா ஆட்டாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அதுல நீங்க எப்படி நடந்து கொள்கின்றீங்க என்பதை சோதிச்சு பார்த்திருக்காங்க. இது மிகவும் நுணுக்கமான ஒரு வசனம். ஏன் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், அது ஆட்சியாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், சொத்து செல்வங்களாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், ஆளுமையாக இருக்கலாம், வேறு திறமைகளாக இருக்கலாம், அவை அனைத்தும் எங்கட கட்டித்தனத்தால கிடைக்கல, எல்லாமே அல்லாஹ் எங்களுக்கு தந்தது. அப்ப குர்ஆன்ல சொல்ற உங்கள சிலரை விட அவன் தான் அந்தஸ்தினால உயர்த்திருக்கிறான். ஏன் உங்களை சோதிக்கிறதுக்கு? தீமா ஆட்டாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு என்னத்தை தந்திருக்கிறானோ அதுல நீங்க எப்படி நடந்து கொள்கின்றீங்க என்று பார்ப்பதற்கு. இனிமான சகோதரர்களே, நாங்க ஆரம்பத்தில் சொன்னோம், அல்லாட பார்வையில் எல்லாரும் அடிமைகள். அவன் எங்களை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி ஏற்றவாட்டமாக படுத்திருக்கிறான். இது அழகான ஒரு உதாரணத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல எல்லா மாணவர்களும் அந்த நிர்வாகத்துடைய பார்வையில் ஒரே அந்தஸ்து. மாணவர்களின் கண்ணோட்டத்தில் தான் அவர்கள் பார்க்கப்படுவாங்க. அவங்களுக்கு என்று ஒரு வகையான யூனிஃபார்ம், சிலபஸ், கிளாஸ் ரூம் எல்லாம் உண்டு. இப்போ அந்த ஸ்கூல் நிர்வாகம் பார்த்துட்டு இந்த மாணவர்களை, குறிப்பிட்ட சிலரை தெரிவு செஞ்சு அவர்களுக்கு மத்தியில் ஒரு நாடகம் நடிக்க வைக்கும். இப்போ சில மாணவர்கள் தெரிவு செய்யப்படுறாங்க, அவர்களில் ஒருவர் நீ அரசனாக நடிக்கணும், இன்னொருவர் நீ மந்திரியாக நடிக்கணும், இன்னொரு நீ நீதிபதியா நடிக்கணும், இன்னொரால் நீங்க ஒரு போலீஸா நடிக்கணும், இன்னொரால் நீங்க ஒரு மிஸ்கீனாக ஏழையாக நடிக்கணும். ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு வேஷத்தை கொடுத்தாச்சு. இப்ப நாடகம் நடக்குது, ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் நாடகம் நடக்குது. நாடகம் முடிஞ்சதுக்கு பிறகு பரிசு கொடுக்குற நேரம். உலகத்தில் எங்கேயும் இப்படி பரிசு கொடுக்க மாட்டாங்க. அரசனா நடித்தவனுக்கு முதல் பரிசு, மந்திரியா நடித்தவனுக்கு ரெண்டாவது பரிசு, நீதிபதியாக நடித்தவனுக்கு மூணாவது பரிசு, மிஸ்டீனா நடித்தவனுக்கு பரிசே இல்லை என்று உலகத்தில் எங்கேயுமே பரிசு கொடுக்க மாட்டாங்க. எப்படி பரிசு கொடுப்பாங்கன்னா, யாருக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது என்ன பாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாத்திரத்தை உடுத்து கொண்டு யார் நடித்தார், அரச வேடம் பூண்டவன் அரசனாக நடித்திருந்தா அவருக்கு முதல் பரிசு, அரச வேடம் பூண்டவன் அரசனாக நடிக்கல, மிஸ்கீன் வேடம் பூண்டவன் மிஸ்கீனாகவே நடித்தான் என்றால் அவனுக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும். இதுதான் உலகத்திலே நியதி. இந்த உதாரணத்தை வச்சுக்கொண்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை ஆய்வு செஞ்சு பார்க்கலாம். அல்லாஹ் சொன்னான், சிலரை மற்ற சிலரை விட அந்தஸ்தினால் உசத்தினான், எதற்காக? லியமுழுவுக்கும் பீமா ஆத்தாக்கும், ஏதோ உங்களுக்கு அல்லாஹ் தந்தானோ அதுல நீங்க எப்படி நடந்து கொள்கின்றீங்க என்பதை சோதிச்சு பார்ப்பதற்காக. எப்படி அந்த ஸ்கூல் நிர்வாகத்துடைய பார்வையில எல்லா மாணவர்களும் சமமோ, இது போல அல்லாஹ்வோட பார்வையில எல்லா மனிதர்களும் சமம், எல்லாரும் அவனுக்கு முன்னால அடிமைகள். அவன் என்ன செஞ்சான், இந்த உலகம் என்ற நாடக மேடையில அவன் அடியார்களில் அவன் யாரை விரும்பினானோ அல்லது யாரை தேர்ந்தெடுத்தானோ அவருக்கு ஒரு பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க அரசனா நடிக்கணும், நீங்க மந்திரியா நடிக்கணும், நீங்க செல்வந்தர், நீங்க ஆளு, நீங்க உத்தியோகத்தர். இப்ப உலகம் என்ற நாடக மேடையில நாங்க நடிச்சு கொண்டிருக்கிறோம். இதுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய இடம் எது? இதுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய இடம்தான் மஹ்ஷர் மைதானம். மஹ்ஷர் மைதானத்துல எல்லா வேஷங்களும் களையப்பட்டது. எல்லாரையும் அல்லாஹு தஆலா முட்டுக்கால நிப்பாட்டும். முட்டுக்கால நிப்பாட்டித்தான் அவரவர்களுடைய நடிப்பை பத்தி அல்லாஹ் விசாரிப்பார். பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லி காட்டும், வதரா குல்ல உம்மத்தின் ஜாசியா, நபியே நாயகமே நீங்க பார்ப்பீங்க நாளை கியாமத்துடைய நாளையில ஒவ்வொரு சமுதாயத்தினரும் முட்டுக்கால நிப்பாங்க. உலகத்தில் எந்த அமைப்பிலையும் வாழ்ந்திருக்கலாம், பெரிய மல்டி மில்லியனாக, பெரிய ஆட்சி அதிகாரம் கொண்டவனாக உலகத்தில் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் நாளைய கிராமத்துடைய நாளையில அல்லாஹ் சொல்றான் வதரா குல்ல உம்மத்தின் ஜாதியா, எல்லாரும் முட்டுக்கால்ல முழந்தாலிட்டு நீல் டவுன், வதரா குல்ல உம்மத்தின் ஜாதியா குல்ல உம்மத்தின் துதா இலா கிதாபிஹா, ஒவ்வொரு சமுதாயத்தினரும் அவங்க அவங்களுடைய பதிவேட்டின் பக்கம் அழைக்கப்படுவாங்க. நாங்க உலகத்துல என்ன நடிக்கிறோமோ என்ன வாழ்றோமோ அதெல்லாம் அல்லாஹ்வினால பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கு. அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுத்துறாரு, நாளை கியாமத்துடைய நாளையில அந்த பதிவு புத்தகத்தின் பக்கம் எடுத்துடுவாங்க. அவங்களை பார்த்து சொல்லப்படும் அல்யௌம துஜ்ஸௌனமா குந்தும் தஅமலூன், நீங்க உலகத்துல என்ன செஞ்சீங்களோ உலகத்துல எப்படி நடிச்சீங்களோ எப்படி வாழ்ந்தீங்களோ அதுக்குதான் இன்னைக்கு கூலி, அதுக்குதான் இன்னைக்கு பரிசு. அங்க சொல்றது இல்ல, ஃபிரௌனை பார்த்து ஃபிரௌன் நீங்க உலகத்துல வாழக்குள்ள பெரிய அரசனா இருந்த போங்க சொர்க்கத்துக்கு, பிலால் நீங்க இங்க வாங்க நீங்க உலகத்துல வாழக்குள்ள கருத்த நீக்கிற அடிமையாக இருந்தீங்க போங்க நரகத்துக்கு, இல்ல அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டேன். நாளைய கிராமத்துக்கு ஒவ்வொரு ஆக்களையும் நல்லா விசாரிப்போம், நான் உனக்கு ஒரு வேஷத்தை தந்து அனுப்பினேனோ அந்த வேஷத்தை உடுத்துக்கொண்டு நீ என்ன செஞ்சாய், அல்யௌம துஜ்ஸௌன மா குந்தும் தஅமலூன். அந்த மனிதர்களை பார்த்து சொல்லப்படும் ஹாதா கிதாபுனா, இந்த அறிக்கை எங்களை பதிவு புத்தகம், எந்த குவாலிக்கும் அதுல பொய் இல்லை புரட்டு இல்லை அதுல ஏமாத்தம் இல்லை மோசடி இல்லை, ஹாதா கிதாபுனா எந்த குவாலிக்கும் அது சத்தியத்தை பேசும். அல்லாஹ் தஆலா எந்த பதிவேட்டை மனிதர்களுக்காக வேண்டி வைத்திருக்கிறானோ அதுல சத்தியத்தை தவிர வேறு ரெண்டும் எழுதப்பட மாட்டுச்சு. ஹாதா கிதாபுனா இந்த அறிக்கை எங்களை கிதாப், எந்த குவாலிக்கும் அது சத்தியத்தை மட்டும்தான் பேசும். நீங்க உலகத்தில் இருந்த காலத்தில் எதை செஞ்சு கொண்டிருந்தீங்களோ அதை நாங்க போட்டோ கொப்பி எடுத்துக் கொண்டிருந்தோம், நாங்க அதை பிரதி பண்ணி கொண்டிருந்தோம். உலமாக்கிட்ட கேளுங்க, இன்றைக்கு போட்டோ கோப்பி பண்றதுக்கு அல்லது பிரதி பண்றதுக்கு அரபு பாசையில சொல்லப்படுறது இஸ்தின்சாக், பிரதி பண்ணுதல். 1400 வருஷத்துக்கு முன்னாடி பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் இன்னாக்குன்னா நஸ்தன்சுகமா குந்தும் தஅமலூன், நீங்க செஞ்சது நாங்க போட்டோ கோப்பி எடுத்துக்கொண்டிருந்தோம், நீங்க செஞ்சது நாங்க பிரதி பண்ணி கொண்டிருந்தோம். எப்பொழுது இந்த மனிதனுக்கு இந்த பதிவேடு கொடுக்கப்படும் உடனே அவர் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த பதிவேட்டுக்கு இந்த புத்தகத்துக்கு என்ன நடந்துட்டு, சின்ன விஷயமாக இருக்கலாம் பெரிய விஷயமாக இருக்கலாம் எல்லாமே அதுல எழுதப்பட்டிருக்குது, எதுவும் விடுபடாமல் இருக்குது என்று மனிதன் அங்கலாய்த்துக் கொள்வார் என்ற கருத்த பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கண்ணியமான சகோதரர்களே, இதையெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தெளிவான விளக்கம் என்னவென்றால், இந்த மனிதர்களை அல்லாஹ் தஆலா உலகத்தில ஏட்டவாட்டமாக படைச்சதுக்கு காரணம் ஒன்னாவது உலகத்துடைய நிர்வாகம் இயங்குறதுக்காக, ரெண்டாவது நாளைக்கு கியாமத்துடைய நாளையில இதை பத்தி அல்லாஹிடத்துல விசாரிப்பதற்காக. இதை நாங்க முதலாவது மனசுல ஆழமாக பதிய வைக்கிறோம். அர்த்தம் இல்ல யார் அல்லாஹால செல்வத்தை கொடுத்துட்டானோ ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டானோ அவர் அல்லாஹிடத்தில் உயர்ந்தவராக இருக்கிறார், இதனால் தான் அவர் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். யார் அல்லாஹால கொஞ்சம் சிரமத்தில கஷ்டத்தில ஏழை எளியவனாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அவர் மீது அல்லாஹ்க்கு கோபம், அதனால் அல்லாஹ் அவரை கேவலப்படுத்தினான் என்பது அர்த்தம் கிடையாது. அவன் ஹிக்மத்து அவன் யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் பெரிய செல்வந்தராக இருக்கிறார் அவர், அல்லாஹிடத்தில் சொல்லிட்டு வரல யாருலா நீ என்ன உலகத்துக்கு படைச்சு அனுப்புறது சரி, என்ன உலகத்தில் ஒரு பெரிய செல்வந்தனாகத்தான் வாழ வைக்கணும், இல்லாட்டி நான் உலகத்துக்கு போக மாட்டேன் என்று சொல்லல. ஒரு ஏழை மனுஷன், வேளா வேலைக்கு சாப்பிட்றதுக்கு கூட வசதி இல்லை, ஒழுங்கான வீடு அமைப்பு இல்லை, பேமன்லையும் அங்க இங்கேயோட காலம் கழியுது, அவர் அல்லாட்ட சொல்லிட்டு வரல யாருலா நான் நீ என்ன உலகத்துக்கு படைச்சு அனுப்புறது சரி, என்ன ஒரு ஏழையாட்ட வாழ வைக்கணும், என்ன இப்படித்தான் நீ உலகத்துல வாழ வைக்கணும் என்று சொல்லிட்டு வரல. அவன் ரப்புல் ஆலமீன், அவன் சகலமும் அறிந்தவன், ஏதோ ஒரு ஹிக்மத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் அடியார்கள் யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்திருக்கிறார். அந்த ஹிக்மத்து அந்த ஞானம் அவனுக்கு மாத்திரம்தான் சொந்தமானதை தவிர வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை. பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லி காட்டுறார், அடியார்கள் எதை செஞ்சாலும் அதை கேட்கக்கூடிய அதிகாரம் அவனுக்கு இருக்கு, அவன் எதை செஞ்சாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அந்த வகையில் தான் அல்லாஹால ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தினர் தான் ஏழைகள். அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு மனிதர்களை ஏற்றவாற்றமாக வித்தியாசமாக படைச்சாலும் கூட யார அல்லாஹு தஆலா வசதி வாய்ப்புல குறைஞ்சவங்களாக அல்லது ஏழை எளியவங்களாக ஆக்கியிருக்கிறானோ அவர்களுடைய விஷயத்தில் பரிசுத்தமான குர்ஆன்ல கூடுதலான கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. பல இடங்கள்ல அவங்கள பத்தி பேசியிருக்கிறாங்க. ஏன் அவங்க அல்லாஹ்வினால கொடுக்கப்பட்ட அந்த நிலைமையை பொருந்தி கொண்டு தன் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போறாங்க. இதனால அல்லாஹு தஆலா அவங்கள மறக்கல. பரிசுத்தமான குர்ஆன் நாங்க எடுத்து பார்த்தோம்னா அடிக்கடி அடிக்கடி இந்த ஏழைகளை பத்தி அல்லாஹ் பேசுறாங்க. மிஸ்கீன்களை பத்தி, ஃபக்கீர்களை பத்தி, வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவங்களை பத்தி, அவங்களுக்கு உதவி செய்யும்படி, அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும்படி அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல குர்ஆன் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்தலாம். ஒரு தகப்பன், அவருக்கு அஞ்சு பிள்ளைகள், அஞ்சு பேரும் அவருடைய சொந்த பிள்ளைகள். அதுல ஒரு மகன் பலவீனமானவன், இல்லாட்டி ஏதோ நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறான், அங்கவீனமானவனாக இருக்கிறான் என்றா, அந்த தகப்பனுக்கு அஞ்சு பிள்ளைகளோட இறக்கம் தான். ஆனா கூடுதலான இறக்கம் இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய இல்லாட்டி அங்கவீனமாக சொல்லுவாரு, தம்பிய பார்த்து கொள்ளுங்க, என் ஹயாத்துக்கு பிறகு தம்பியின் விஷயத்தை நல்லா நடந்து கொள்ளுங்க, எல்லாம் அவர் பிள்ளைதான். ஆனாலும் அவனோட கஷ்டத்தோட ஒரு பிரச்சனையோட இருக்கிறதுனால அந்த தகப்பனுக்கு அந்த குழந்தையோட ஒரு மேலதிகமான பாசம். இது போலதான் அல்லாஹ் தஆலாவுக்கு அடியார்கள் அனைவர்கள் மீது இரக்கம் உள்ளவன். என்றாலும் வேளா வேலைக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லாம, கொடுக்கறதுக்கு ஒழுங்கான ஆடை இல்லாம, தன் ஆசைகளை இச்சைகளை பூர்த்தி ஆக்கி கொள்றதுக்கு வழி இல்லாம அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தி கொண்டு இந்த மண்ணில ஏழைகள் எளியவர்கள் என்று ஒரு சமுதாயம் அல்லாவால படைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க மீது அல்லாவுக்கு சரியான இறக்கம். இதனால்தான் பரிசுத்தமான குர்ஆன்ல அடிக்கடி அடிக்கடி அவங்களோட விஷயத்தை வலியுறுத்துறோம், அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது சம்பந்தமாக பரிசுத்தமான குர்ஆன்ல வலியுறுத்தி இருக்கிறான், யாரு நாளைய கியாமத்துடைய நாளையில ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யாதவங்க நரகவாசிகள் என்று சொல்லிடுவாங்க. இது பரிசுத்தமான குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுது. நாளைய கியாமத்துடைய நாளையில குற்றவாளிகளை நரகத்துல தூக்கி போடப்படும். அவங்களை பார்த்து கேட்கப்படும் சக்கர் என்று சொல்லக்கூடிய பயங்கரமான நரகம் கேட்கப்படும். மாஸ்டர் லக்கக்கும் ஃபீ சக்கர், நீங்க சக்கர் என்று சொல்லக்கூடிய இந்த நரகத்துக்கு ஏன் மன்னி, என்ன ரீசன், என்ன காரணம்? பயங்கரமான நரகம் அந்த சக்கர் என்ற நரகம். இதெல்லாம் குர்ஆன்ல சொல்றோம். கேட்கப்படும் மாஸ்டர் லக்கக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்று சொல்லக்கூடிய இந்த நரகத்துக்கு நீங்க என்ன காரணத்தினால வந்தீங்க? அவங்க சில காரணங்கள் சொல்லுவாங்க. ஒன்னாவது சொல்லுவாங்களாம், காலு லம் நக்கு மினல் முசல்லி, உலகத்தில் வாழக்குள்ள நாங்க தொழாதவர்களாக இருந்தோம், நாங்க தொழுறல்ல, அல்லாஹ்க்கு சுஜூது செய்யறது இல்ல, தொழுகையின் பக்கம் அலைக்க உலகத்தில் தொழ. ரெண்டாவது லம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு ஏழை எளியவங்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கறது இல்ல, சாப்பாடு அவங்களுக்கு உணவு கொடுக்கறது இல்ல. என்றா அவங்களோட பிரச்சனைகளை நாங்க கண்டுகொள்றது இல்ல, நாங்க மட்டும் நல்லா அனுபவித்தா போதும், நாங்க மட்டும் வீடு கட்டினா போதும், நாங்க மட்டும் வாகனம் வாங்கினா போதும், நாங்க மட்டும் நல்லா இருந்தா போதும் என்ற உணர்வு தான் எங்கள்கிட்ட இருந்துச்சு தவிர லம் நக்குன்னு தமிழ் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு மிஸ்கீன் என்றா இந்த கேட்டு வரவங்க மட்டும் இல்ல, சில மக்கள் நினைக்கிற மிஸ்கீன் வந்திருக்கிறாங்க, மிஸ்கீன் அவருக்கு சொல்றது சாயில், யாசகர், யாசகம் கேட்டு வந்திருக்கிறார். மிஸ்கீன் என்று சொன்ன யாரெண்டா, அவர் எங்களோடே இருப்பாரு, எங்களோட வீட்டுக்குள்ளே இருப்பாரு, எங்களோட குடும்பத்தில் இருப்பாரு, எங்களோட நிர்வாகத்தில் இருப்பாரு, எங்களோட ஊர்ல இருப்பாரு. ஆனா அவர் தன் பிரச்சனையை அடுத்தவங்க சொல்லிக் கொள்ள மாட்டார். அவருக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தேவை அவரோட குடும்ப வாழ்க்கையை நடாத்துறதுக்கு. ஆனா அவருக்கு ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் தான் கிடைக்குது. ஆனா வெளியிடங்கத்தை பார்த்து மக்கள் நினைக்கிறாங்க இவர் பெரிய செல்வந்தர், பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவர். ஆனா இவர் அல்லாஹ்வுடைய பார்வையில மிஸ்கீன். அப்ப நாளைய கிராமத்துடைய நாளையில நரகவாசியில பார்த்து கேட்கப்படும், நீ என்ன காரணம் இந்த நரகத்துக்கு வந்ததுக்கு? ஒன்னாவது காரணம் சொல்லுவாங்க, உலகத்துல சொல்லாம இருந்தோம். ரெண்டாவது, மிஸ்கீன்களுக்கு நாங்க உணவளிக்காம இருந்தோம். மூணாவது, வீணர்களோட தேவையில்லாத விஷயத்துல ஈடுபடக்கூடியவர்களோட சேர்ந்திருந்தோம். நாலாவது, கியாமத்துடைய நாள பொய்ப்பிச்சு கொண்டிருந்தோம். சகோதரர்களை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், கியாமத்தினால பொய்ப்பிக்கிறது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு மனிதன் கியாமத்துடைய நாள மௌத்துக்கு பின்னால உள்ள அந்த வாழ்க்கைய பொய்ப்பிச்சான் என்று சொன்னா அவன் முஸ்லிமே இல்ல, அவன் மூமினே இல்ல. அது சுத்தமான காவிர்களுடைய அடையாளம். தண்டனைக்காக, குத்தத்துக்காக என்ன தண்டனையை கொடுத்தானோ அதுல ஒரு குத்தமாக அல்லாஹ் எதை சேர்த்திருக்கிறான், ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தது. ஏண்டா அவன் யோசிச்சு விளங்கிக் கொள்வோம், அல்லாஹ்வுட பார்வையில இது எவ்வளவு பெரிய உயர்ந்த விஷயம். அது மட்டும் இல்ல, சில மக்களுக்கு அல்லாஹால செல்வத்தை கொடுக்கல, வசதி வாய்ப்பை கொடுக்கல, ஆனா அவங்களுக்கு செல்வாக்க கொடுத்திருக்கிறாங்க. அவங்க எழும்பி 4 வார்த்தை பேசினா மக்கள் அந்த பேச்ச கேட்பாங்க. அவர் ஷஃபாத்து செஞ்சா அந்த ஷஃபாத்து பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருவர் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த செல்வாக்க பயன்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும்படி பிறரை உற்சாகப்படுத்தலையாமண்டா, இவர் அல்லாஹ்வுடைய பார்வையில எவ்வளவு பெரிய குற்றவாளி என்றா, இவர் கியாமத்துடைய நாள பொய்ப்பிக்க கூடியவராக கருதப்படுவார். இது அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றோம். நாங்க அடிக்கடி ஓதக்கூடிய சூரா அரைத்தல்லதி யுகத்தில் பித்தி. இந்த சூராவில் அல்லாஹ் தெளிவாகவே விளங்கப்படுத்திட்டார். பொய்ப்பிக்க கூடியவன் யாருன்னு தெரியுமா? அவனுக்கு 2 அடையாளத்தை அல்லாஹ் சொல்றோம். 1வது அடையாளம், அனாதைகள், தகப்பன் இழந்த சிறு குழந்தைகள் வந்தா அந்த குழந்தைகளை அரவணைக்க மாட்டான், அந்த குழந்தைகளை துரத்திடுவான், கடினமா நடப்பான். இது 1வது அடையாளம். 2வது அடையாளம், அல்லாஹ் சொல்றான், வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யும்படி பிறரை உற்சாகப்படுத்த மாட்டான். ஆரம்பத்தில் ஒரு வசனம், வசதி இருக்கி கொடுக்கல்ல. இந்த வசனம், வசதி வாய்ப்பு இல்ல ஆனா செல்வாக்கு இருக்கு, அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அடுத்து ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி பிறரை தூண்டல்ல. மிஸ்கீன்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும்படி பிறரை தூண்டவில்லை. இன்னொரு வசனம் பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நாளைய கியாமத்துடைய நாளையில குற்றவாளிகளுக்கு நரகத்தில கொடுக்கப்படக்கூடிய தண்டனையுடைய முறைய குர்ஆன்ல சொல்ற. எப்படியான தண்டனை கிடைக்கும்? மலக்குகளுக்கு அல்லாஹால சொல்லுவானா, ஹுதூஹு பஹுல்லு, இவனை பிடிங்க. இது குர்ஆன்ல வருது, ஹுதூஹு பஹுல்லு, இவனை பிடிங்க, இவனுக்கு விலங்கிடுங்க, இவனுக்கு விலங்கு போடுங்க. சும்மல் ஜஹீம சல்லு, ஜஹீமுக்குள்ள நரகத்துக்குள்ள அவனை தள்ளுங்க. விலங்கு போடுங்க, நரகத்துக்குள்ள தள்ளுங்க, 70 முள சங்கிலியால கட்டுங்க. ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? அப்படி அவன் என்ன செஞ்சு கொண்டிருந்தான்? இந்த பூமியில விபச்சாரம் செஞ்சு கொண்டிருந்தானா? மட்டி கெடுத்து கொண்டிருந்தானா? இல்லாட்டி வேற என்ன அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சார்? அல்லாஹ் குர்ஆன்ல அதுக்கு ரெண்டு காரணம் சொல்றான். ஒன்னாவது காரணம் சொல்றான், இன்னஹு கான லா யூமினு பில்லாஹில் அலீம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் மகத்துவமிக்க அந்த ரப்பல் ஆலமீனை எப்படி நம்பணுமோ அப்படி நம்பல்ல, அவனை ஈமான் கொள்ளல்ல. ஒன்னாவது. ரெண்டாவது, வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன். மிஸ்கீன்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யும்படி பிறரை தூண்டாமல் இருந்தான், பிறரை உற்சாகப்படுத்தாமல் இருந்தான். அஜார், எங்களை பக்கத்து வீட்டில் ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, சாப்பிடறதுக்கு கூட வழி இல்லை, அவங்க ஒரு குமரு பெண், வாழ்றதுக்கு வழி இல்லாம ஏங்கி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்க, வசதி செய்யலன்னு இவர் நினைச்சா செஞ்சிருக்கலாம். ஆனா இவர் என்ன செய்யல, தன் செல்வாக்கை பயன்படுத்தி, தன் திறமையை பயன்படுத்தி அந்த ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு முயற்சி செய்யல. இதனால்தான் அல்லாஹ் சொன்னான், நாளைய கிராமத்துடைய நாளையில இவனை பிடிச்சு 70 முள சங்கிலியால கட்டி நரகத்துக்குள்ள போடுங்கோ. ஏன் உண்டவட்ட ஈமான் இல்ல, ரெண்டாவது ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய தன்மை இல்லை. இவன் சகோதரர்களே, பரிசுத்தமான குர்ஆன்ல பல இடங்கள்ல எங்கேயாவது ஒரு குத்த பரிகாரம் என்று அல்லாஹு தஆலா சொல்றானாம் என்று சொன்னா, அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஏதாவது உண்டு விடுபட்டு போயிட்டு இப்ப அதுக்கு குத்த பரிகாரம் செய்யணும். அந்த குத்த பரிகாரத்தை தீர்க்கிறதுக்கு என்ன வழி, அல்லாஹ் சொல்லுவான், இந்த மிஸ்கீன்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த மிஸ்கீன்களுக்கு உதவி செய்யுங்க. அல்லாஹ் நினைச்சிருந்தா சொல்லிருக்கலாம், நீங்க ஒரு பள்ளிய கட்டி போடுங்க, இல்லாட்டி நீங்க ஒரு கிணறு தோண்டி போடுங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்க. உலகத்தில் இத்தனை நல்ல காரியங்கள் இருக்கு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்திலே சொல்லுவான், நீங்க இந்த மிஸ்கீன்களுக்கு உதவி செய்யுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. உதாரணத்துக்கு பார்க்கலாம், ஒருவர் அல்லாஹ்ட பேரை சொல்லி சத்தியம் செஞ்சிட்டு, அல்லாஹ் மீது சத்தியம் நான் இதை இப்படிதான் செய்வேன், அல்லாஹ் மீது சத்தியம் நான் இதை செய்ய மாட்டேன். சத்தியம் என்பது சாதாரணமான விஷயம் ஒன்றும் அல்ல. விளையாட்டுக்காக வந்து சத்தியம் செஞ்சிடக்கூடாது. வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரனான அல்லாஹ்வுடைய பேரை முன்னிறுத்தி ஒருவர் சத்தியம் செய்கிறாராம் என்று சொன்னா, அது சாதாரணமான விஷயம் ஒன்று இல்ல. சத்தியம் செஞ்சிட்டா அந்த சத்தியத்தை பாதுகாக்கணும். சரி, ஏதோ ஒரு நிர்பந்தம் அந்த சத்தியத்தை உடைக்கணும், ஏதோ ஒரு நிர்பந்தம் அந்த சத்தியத்தை உடைக்கணும். அவர் எந்த விஷயத்தை சத்தியம் செஞ்சிட்டாரோ அதை செய்ய வேண்டிய அல்லது செய்யக்கூடாத ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகிட்டார். எப்படி வெளியாகிற பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் அதுக்கு முறை சொல்லித்தார். சொன்னான், ஃபக்கஃபாரத்துஹு இத்ஆமு அஷ்ரத்தி மசாகீன மின் அவ்ஸத்தி மா துத்இமூன அஹ்லீகும் அவ் கிஸ்வதுஹும். மூணு முறை சொல்லித்தாரான். அதை ஒன்னாவது சொல்றான், அதனுடைய கஃபாரா, அதனுடைய குற்ற பரிகாரம் என்ன தெரியுமா, நீங்க 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும், இல்லாட்டி நீங்க 10 ஏழைகளுக்கு உடு ஆடை அணிவிக்கணும். என்ன அர்த்தம் என்ன, அந்த ஏழைகளுடைய எளியவர்களுடைய பிரச்சனையை கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கணும். ஒரு பிரச்சனை வந்துட்டு அவரை பார்த்து அவளை பார்த்து சொல்லிட்டாரு, நீ எனக்கு எங்க உமா போல இருக்க, என் தாய போலதான் நீ, நான் என் தாய போல இல்ல, என் சகோதரிய போல. இவர் யார திருமணம் முடிக்கிறது கூடாதோ, இவர் யார திருமணம் முடிக்கிறது ஹராமோ, அப்படிப்பட்ட பெண்ணை தன்னுடைய மனைவிக்கு ஒப்பாக்கி போட்டார். நீங்க உமா போல இருக்க, நீ என் சகோதரிய போல இருக்க. அப்படி செஞ்சவரு, நான் உன்னை தலாக் சொல்றேன்னு சொல்லல, தாய்க்கு தன்னுடைய மனைவியை ஒப்பாக்கி விட்டார், தன்னுடைய சகோதரிக்கு தன்னுடைய மனைவியை ஒப்பாக்கி விட்டார். இதுக்கு சுக்கருடைய பாடத்தில் எழுதுவாங்க, லிஹார், ஜாஹிலிய காலத்தில் பெண்களை தலாக் சொல்றதுக்கு இருந்த நடைமுறையில் இதுவும் உண்டு. இப்ப ஒருவர் என்ன செஞ்சிட்டார், தன் மனைவியை தாக்கி சகோதரிக்கு ஒப்பாக்கிட்டாரு. ஆனா தலாக்கு சொல்லு. இப்ப இவர் மீண்டும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை தொடர வேண்டும் என்றா என்ன செய்யணும்? பரிசுத்தமான குர்ஆன்ல 28வது ஜுஸ்ல அதனுடைய ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா அதனுடைய வழிமுறையை சொல்லித்தார். அதுக்கு என்னென்ன செய்யணும் அதுல ஒன்று என்ன சொல்றான்டா, ஃபமல்லம் யஸ்தத்இ, நீங்க அதுக்கு சக்தி பெறலாட்டி, ஃபைத்ஆமு சித்தீன மிஸ்கீனா, 60 மிஸ்கீன்களுக்கு தின்ன கொடுங்க. இவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சிட்டீங்க இல்லையா, நீ இந்த விஷயத்துல இருந்து ரிலீஸ் ஆகணும்டா, இதுல இருந்து வெளியாக வேணும்டா, நீங்க செய்ய வேண்டிய வேலை 60 மிஸ்கீன்களுக்கு தின்ன கொடுங்க, 60 மிஸ்கீன்களுக்கு உணவலிங்க. அத வேற விஷயத்தை சொல்ல இருந்துச்சு. ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த ஏழு சமுதாயம், இந்த எளியவங்க, இந்த மக்களுடைய பார்வையில அற்பமானவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய பார்வையில உயர்ந்தவங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு தகப்பனுக்கு 5 குழந்தைகள், ஒரு குழந்தை அங்கவீனமாக இருக்குன்னு சொன்னா, அந்த தகப்பனுடைய பார்வையில 5 பிள்ளைகளும் மீது பாசம் இருந்தாலும் கூட ஆக கூடுதலான பாசம் இந்த அங்கவீனமான குழந்தையின் மீது தான் இருக்கும். இது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் இந்த அனைத்து அடியார்கள் மீது இரக்கம் பாசம் இருந்தாலும் கூட, யார் தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்கான முறையில ஓட்டுவதற்கு சக்தி பெறாது சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அந்த சமுதாயத்தினர் மீது அல்லாஹ்வுக்கு அளப்பெரிய இரக்கம். எதனால்தான் சொன்னால், நீங்க இந்த பிரச்சனை ரிலீஸ் ஆகணுமா, நீங்க மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுங்க. இன்னும் பார்க்கலாம், எஹ்ராம் அணிந்த நிலையில என்ன செய்யக்கூடாது, வேட்டையாடக்கூடாது. வேட்டையாடக்கூடாது, எஹ்ராம் அணிந்த நிலையில தரையில வாழக்கூடிய மிருகங்களை வேட்டையாடக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய சட்ட பரிசுத்தமான குர்ஆன்ல வருது. தத்தக்குதுல் சைதா வாந்தும் ஹுரும். சரி, ஒரு வேட்டையாடிட்டார், என்ன செய்யணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், நீங்க 10 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுங்க. இனிமேல் சகோதரர்களே, இப்படி பரிசுத்தமான குர்ஆன்ல இந்த நேரத்தில் உயர்ந்த சமுதாயம், இந்த ஏழைகள் அவங்களோட விஷயத்துல கரிசனை காட்டுறாங்களே, அவங்க அல்லாஹ்வுடைய மிக உயர்ந்தவங்களாக இருக்கும். ஒரு மனிதர் முத்தகீனாக வேணுமெண்டா, தக்குவாதாரியாக வேணுமெண்டா, அல்லாஹ் பயந்தவராக ஆக வேணுமெண்டா, அவருடைய அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான், ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக அவர் இருக்கணும். எதுவரையில அவர் ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்க மாட்டாரோ, ஏழைகளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாட்டாரோ, அவர் முத்தகி என்று சொல்லக்கூடிய அந்தஸ்துக்கு வர முடியாது. இது நான் சொல்லல, பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹு தஆலா முத்தகிங்களுடைய அடையாளத்தை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னான், முத்தகிங்களுடைய அடையாளங்கள்ல ஒரு அடையாளம், மனிதன் என்ற ரீதியில அவன் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறதுனால அந்த பணத்தின் மீது ஒரு முகப்பத் இருக்கும், பணத்தின் மீது ஒரு முகம் இருக்கும். அந்த முகப்பத்து, அந்த பணத்தின் மீது ஒரு ஆசை இருக்கக்கூடிய நிலையில் அவன் என்ன செய்வான் தெரியுமா, புத்தகி தக்குவா உள்ளவன், ரவில் குர்பா, சொந்த பந்தங்களை தேடி போவான், அவங்களே கொடுப்பான். தாத்தா நீங்க கஷ்டத்தில் இருக்கிறீங்க இந்தாங்க, நானா நீங்க சிரமத்தில் இருக்கிறீங்க, ரவில் குர்பா, சொந்த பந்தங்களை தேடி போய் கொடுப்பா. ஒன்னாவது, ரெண்டாவது வழி எட்டாமா, எட்டீங்களுக்கு தகப்பனை இழந்த குழந்தைகளுக்கு கொடுப்பான். மூணாவது வல் மசாக்கி, மிஸ்கீன்களுக்கு வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டுவதற்கு சிரமம் பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்களை தேடி போய் கொடுப்பான். கேட்டு வாராங்க, யாசித்து வாராங்க, அவங்களுக்கு கொடுப்பான். அடிமைகளுக்கு உதவி செய்வான். இந்த தன்மைகள் உள்ளவன் தான் அல்லாட பார்வையில முத்தகி, அல்லாட பார்வையில தக்குவா உள்ளவன். 5 அடையாளங்கள் சொல்றார், 5 அடையாளங்கள். இது ஒரு பிரதானமான அடையாளம், சொந்தங்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கு, அனாதைகளுக்கு உதவி செய்யுங்க, பணத்தை கொடுங்க. அனந்தரச்சத்து பங்கு வைக்கப்படுகிறது. அவருடைய சொத்துக்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு மத்தியில, அவருடைய வாரிசுகளுக்கு மத்தியில பங்கு வைக்கப்படுகிறது. அந்த இடத்துக்கு யாராவது ஏழைகள் போயிட்டாங்க, மிஸ்கீன்கள் போறாங்க, இல்லாட்டி அனாதைகள் போனாங்க, என்ன செய்யணும்? இது எங்க வாப்பாட ஹக்கு, உங்களுக்கு நாங்க தரமாட்டோம் என்று விரட்டி அனுப்பிடாதீங்க. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன் என்ன சொல்றான், வைதா ஹதர குஸ்மத உலுல் குர்பா வல் யதாமா வல் மசாகீனு பர்துகுஹும் மினூ. அனந்தர சொத்து பங்களிக்கக்கூடிய இடத்துல தகப்பனையில் இந்த அநாதைகள் வந்துட்டாங்கல்லா, இல்லாட்டி வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டி ஓட்டுவதற்கு கஷ்டப்படக்கூடிய மிஸ்கீன்கள் வந்துட்டாங்க சொன்னா நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அவங்களை விரட்டிடாதீங்க. அல்லாஹ் சொல்றான் நீங்க என்ன செய்யுங்க, அது உங்களோட சொத்து தான், உங்களோட தகப்பன் மூலமாக உங்களுக்கு கிடைச்ச சொத்து. ஆனா முழு சொத்தையும் நீங்க அனுபவிக்கிறதுக்கு முயற்சியாதீங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி அதுல இருந்து கொஞ்சம் அவங்களுக்கும் கொடுங்க, அவங்க சந்தோஷ உள்ளத்தை சந்தோஷப்படுத்துங்க. அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்புங்க என்று அரிசுத்தமான குரால் அல்ல கட்டளையிட்டிருக்கிறார். அன்னியமான சகோதரர்களே, முன்னைய சமுதாயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அரிசுத்தமான குரான் அல்ல விளங்கப்படுத்துற, ஏழைகளை ஓரங்கட்ட வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடாது, ஏழைகள் எங்களுடைய சொத்தில் இருந்து புசிக்க கூடாது என்று மூன்று சகோதரர்கள் திட்டமிட்டார்கள். அவர்கள் திட்டமிட்டதுதான் தாமதம், அல்லாஹ் தஆலா அவருடைய முழு சொத்தையும் தீக்கிரையாக்கி அழித்து விட்ட சம்பவத்தை பரிசுத்தமான குர்ஆன்ல சூரத்துல் கலம்ல அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்திருக்கிறார். ஒரு ஊர்ல ஒரு தகப்பன் இருந்தான், அவருக்கு அல்லாஹ் தஆலா பெரிய தோட்டத்தை கொடுத்திருந்தான், பெரிய வசதி வாய்ப்பு கொடுத்திருந்தான். அறுவடை செய்யக்கூடிய தினம் வந்துட்டா ஏழைகள் அணியணியாக வருவாங்க, அவர் என்ன செய்வார், தனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு அந்த ஏழைகளை பார்த்து சொல்வார், என்னுடைய இந்த தோட்டம் இருக்கு, நீங்க அதை எடுத்துலைகளுடைய உள்ளத்தை உள்ளங்களை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருந்தார். அல்லாட நாட்டம் தகப்பன் மௌத்தாகிட்டார், சொத்து பிள்ளைகளுடைய கைக்கு மாறுது. அவங்க மூணு சகோதரர்கள், மூணு சகோதரர்கள், அந்த மூணு பேர் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க, வாப்பா பார்த்த இந்த மடத்தனமான வேலையை நாம செய்யக்கூடாது, இது நமக்குரிய சொத்து, இது நாம தான் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். இந்த ஏழைகளுக்கு, இந்த எளியவங்களுக்கு, இந்த கஷ்ட நஷ்டத்தில் உள்ளவங்களுக்கு அதுல என்ன பங்கு இருக்கு, நாங்க என்ன செய்வோம், அறுவடை செய்யற முறைய நாங்க மாற்றத்தை ஏற்படுத்துவோம், பாப்பா செஞ்ச மாதிரி மடத்தனமான செய்ய முடிவு செய்யறாங்க. என்ன நடந்துச்சு, அல்லாஹ்வுத்தான தோட்டத்தையே தீக்கிரையாக்கி போட்டார். இதை பரிசுத்தமான குர்ஆன்ல தெளிவா விளங்கப்படுத்துறாரு, இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாப ஜன்னா, அந்த தோட்டவாசிகளை நாங்க சோதிச்ச மாதிரி அவங்களையும் சோதிப்போம். தோட்டக்காரங்களுடைய சம்பவத்தை சொல்றோம், இது அக்ஸமு லயஸ்ரி முன்னஹா முஸ்மிஹீத் வலா யஸ்தஸ்னூன். இரவு நேரம் மூணு பேர் சேர்ந்து ஆலோசனை செய்யறாங்க, மஷூரா செய்யறாங்க, நாளைக்கு விடிய காலையிலே போகணும், தோட்டத்துக்கு போகணும், போய் நாங்க அறுவடை செய்யணும். அவங்க இஸ்திஸ்னா கூட செய்யல, இன்ஷா அல்லான்னு கூட சொல்லல. தோட்ட உண்மையான சொந்தக்காரன் ரப்புல் ஆலமீன், அந்த தோட்டத்தை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை தான் உங்களுக்கு தந்திருக்கிறானே தவிர, அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் ரப்புல் ஆலமீன். இவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வந்துட்டா, எங்கட தோட்டம், எங்கட தோட்டத்தில் அறுவடை செய்யக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கு, யாரும் எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வலா யஸ்தஸ்னூ இன்ஷா அல்லாஹ்னு கூட சொல்லல. முடிவெடுக்கிறாங்க நாளை காலையில போய் தோட்டத்தை அறுவடை செய்வோம். ஃபதாஃபா லஹா தாயிஃபும் மின் ரப்பிக்க வஹும் நாயிமூன். அஷ்ரா பண்ணிட்டு தூங்குறாங்க, எல்லாம் உறக்கத்தில் இருக்கிறாங்க. இரவு நேரம் அல்லாட புறத்தில இருந்து ஒரு நெருப்பு போய் அந்த தோட்டத்தை அப்படியே அழிச்சு தோட்டம் முற்று முழுதாக எரிஞ்சு நாசமா போயிட்டு. இந்த செய்தி இவங்களுக்கு தெரியாது, ஏன், ஏழைகளுடைய கண்ணீர் நெருப்பு. ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் எப்ப திட்டம் தீட்டினாங்களோ அந்த திட்டத்தை அல்லாஹ்வுத்தால நெருப்பால் அழித்தான். அல்லாஹ் சொல்றான் இன்ஷா அல்லாஹ்னு கூட சொல்லல, நம்பிக்கை அவங்களுக்கு வேண்டியதை செய்யலாம். அடுத்த நாள் காலையில இவங்க போறாங்க, ஒருவர் அடுத்தவரை எழுப்புறாரு. ஆனா அவங்களுக்கு தெரியா, தோட்டம் நிர்மூலமாக்கப்பட்டுச்சு, தோட்டம் அழிஞ்சு நாசமாகிட்டு. காலையில விடிஞ்சலும்பினாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் காலை நேரம் ஒருவர் அடுத்தவரை கூப்பிடுறார், பாப்போம் பாப்போம் எப்படி போற அநிகிது அலா ஹர்ஜிக்கும் இன்குந்தும் சாரிமீன், அறுவடை செய்யறேன் வாங்க போ நேரத்தோட. ஃபந்தலகூ, நானாவும் ரெண்டு தம்பிமாரும் போறாங்க. வஹும் யதஹாஃபதூன், ரகசியம் பேசிட்டு போறாங்க. ரகசியம் இவர் பேசுறது மற்றவங்களுக்கு விளங்காத மாதிரி மூணு பேர் ரகசியமா பேசுறாங்க. என்ன ரகசியம்? நீங்க ரகசியம் பேசலாம், படைச்ச ரப்பல் ஆலமீனுக்கு ரகசியமும் பரகசியம் தான், பரகசியமும் பரகசியம் தான், அவனுக்கு எதுவும் மறையாது. இவங்க மூணு பேர் ரகசியம் பேசுறாங்க. என்ன ரகசியம்? இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் இந்த குலன் நஹஜவும அலைக்கும் மிஸ்கீன். நல்ல ஜாக்கிரதையா இருந்தீங்க, எல்லா கதவுகளிலையும் கவனமா போட்டு கவனமாக பார்த்து அடைச்சு போட்டுடுங்க, எல்லா வாயிலையும் அடைச்சு போட்டுருங்க. எந்த காரணம் கொண்டும் எந்த மிஸ்கீனும் இன்றைக்கு இந்த தோட்டத்துக்கு வரக்கூடாது. அல்லாஹ் இந்த குலன் நஹஜவும அலைக்கும் மிஸ்கீன், எந்த மிஸ்கீனும் எந்த ஏழையும் அவன் என்ன கஷ்டத்தை நமக்கு என்ன வந்துடக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்க, எந்த ஏற்கனவே மஷூரா நடக்கு அவங்க போறாங்க. என்ன தைரியத்தில் எங்களுக்கு எங்கட தோட்டத்தை அறுவடை செய்ய முடியும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பலம்மா ரௌஹா, தோட்டத்துக்கு கிட்ட வந்துட்டா காலு சொன்னாங்களாம், இன்னால வாழ்லூன், அரே வழி தவறி வந்துட்டோமோ, வேற வழியால வந்துட்டோமோ, எங்க தோட்டத்துக்கு பூத்துக்குலுங்கின பூக்கள் எங்க, அல்லது அங்கு நறுமணம் வீசிக்கொண்டிருந்த பழங்கள் எங்க, வழி தவறி வந்துட்டோமோ, பலம்மா ரௌஹா காலு இன்னாவலாலோ, நாங்க வழி தவறி வந்துட்டோம், பல் இல்ல 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 நாங்க வழி தவறி வரல, பல் நஹ்னு மஹ்ரூமூன், நாங்க ஏழைகளை இந்த தோட்டத்திலிருந்து பாக்கிய மற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினோம், அல்லாஹ் எங்களையே இந்த தோட்டத்திலிருந்து பாக்கிய மற்றவர்கள் ஆக்கி போட்டார். நாங்க மஹரூம் ஆகிட்டோம், பாக்கியம் விழுந்துட்டோம், பாக்கியம் விழுந்துட்டோம். இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கை நிலையில் போயிட்டு இப்பதான் ஒருவர் அடுத்தவரை பார்த்து ஏசிக்கிற விமர்சிக்கிற, நான் சொன்னதானே நீ சொல்லி கேட்கலையே அப்படி இப்படி என்று நடந்ததாக பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் வரணும். நீங்க உங்கட பணத்தில உள்ள அந்த ஹக்க சொந்த பந்தங்களே கொடுங்க, வாசிதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன், ஏழைகளே கொடுங்க, ஏழைகளே கொடுங்க, வழிப்போக்குகளே கொடுங்க. நபி அவங்களை பார்த்து அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன் சொன்னான், எஸ் அலுவனுக்கு மாதாயும் சுக்கும், நபி அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க இவங்க, நான் என்னத்தை சிலவழிக்கும், என்னத்தை சிலவழிக்கணும், நபி அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தோம், நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபல் வாலிதைனி வல் அக்ரபீன வல் யதாமா வல் மசாகீனி, நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உம்மா பாப்பாக்கு சிலவழிக்க சொல்லி, சொந்த பந்தங்களுக்கு சிலவழிக்க சொல்லி, ஏழைகளுக்கு உங்கள்கிட்ட கேட்டு வராங்க என்னத்தை செலவழிக்க, எங்க செலவழிக்கிற, செலவழிக்கிற முறையை நீங்க சொல்லிக் கொடுங்க, தாய் தகப்பனுக்கு செலவழிங்க, சொந்த பந்தங்களுக்கு செலவழிங்க, ஏழைகளுக்கு செலவழிங்க. சகோதரர்களே, எத்தனையோ நபர்கள் இருப்பாங்க, மக்கள் அவங்களை பார்த்து அவங்க நடைய பார்த்து உடைய பார்த்து வெளிரங்கத்தை பார்த்து சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் செல்வந்தர்கள், இவங்க எல்லாம் வசதிக்காரவங்க, இவங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை என்று. ஆனா இவங்க அல்லாத பார்வையில ஏழைகளாக இருப்பாங்க. இப்படியான மனிதர்களை தேடி நீங்க சதக்கா கொடுங்க, இப்படியான மனிதர்களுக்கு நீங்க தர்மம் செய்யுங்க. சில ஏழைகள் இருக்கிறாங்க, நல்லா சொல்றேன், அவங்க இந்த பூமியில அடைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய பிரயாணம் செய்ய வசதி வாய்ப்பு இல்ல, அவங்க சொத்துக்களை கொண்டு போய் வெளியே விற்கிறதுக்கு பண வசதி இல்ல, அவங்க கூட ஊர்ல அடைக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு பூமியில பறந்து சென்று வியாபாரம் செய்யறதுக்கு, தன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டுறதுக்காக ஏதாவது தொழில் செய்யறதுக்கு சக்தி பெற மாட்டாங்க. ஜாஹில், விவரம் தெரியாதவங்க அவங்கள பார்த்து நினைக்கிறாங்க, அகுனியோ இவங்கெல்லாம் செல்வந்தர்கள், இவங்கெல்லாம் வசதிக்காரவங்க, நாமையே இவங்களுக்கு கொடுக்கணும் நினைக்கிறாங்க. இது குர்ஆன்ல வருது, யாசபுல் ஜாஹிலியா, ஏன் அப்படி நினைக்கிறாங்க? மினத் அஃப், இவங்க யார்கிட்டயுமே வாயிலக்க மாட்டாங்க,
யாருக்கு முன்னாலும் தலை சொறிய மாட்டாங்க, தலை குனிய மாட்டாங்க. அவங்களோட தலைய ரப்பல் ஆலமீன் சன்னிதானத்தில் மட்டும்தான் குனிய வைத்து அவங்களுக்கு பழக்கம். இதனால அவங்களுக்கு ஹாஜிக்கு முன்னாலையும் தலை சொறிய மாட்டாங்க, பணக்காரனுக்கு முன்னாலையும் தலை குனிய மாட்டாங்க, யாருக்கு முன்னாலையுமே தலை சொறிய மாட்டாங்க, வாய் இழக்க மாட்டாங்க. ஏ இவங்களுக்கு முன்னால வாயிலிருந்தா நாளைக்கு நாலு பஸ் பஸ்ஸார்ல வச்சு நாலு வார்த்தை சொல்லி இவரை கேவலப்படுத்தி போட்டாருடா, தெரியாம தான் இருக்கு. பிச்சை ஊர்ல பறக்கிறதுக்கு காரணம் என்று சொல்லிட்டாருடா. எனவேதான் அவங்க வெயிட்ல கள்ள கட்டி கொண்டு வாழ்றதுக்கு தயாரு, ஆனா தன்னுடைய மானத்தை மரியாதை இழக்கிறதுக்கு தயார் இல்லை. இவங்க ரெஸ்பெக்டாக கண்ணியத்தோட நடக்கிறத பார்த்து விவரம் தெரியாத மக்கள் நினைக்கிறாங்க, இவங்க வசதிக்காராக்கள், நல்ல பரம் இருக்கு, ஆட்ட நல்ல விஷயம் இருக்கு என்று நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் இல்ல, அவங்க ஏழைகள், தஹரிபஹும் பிஸீமாஹும், அவங்க அடையாளத்தை பார்த்து நீங்க அவங்கள விளங்கி கொள்ளுவீங்க. வமா தும்ஃபிகூ மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். நீங்க சிலவழிங்க, நீங்க எங்க சிலவழிக்கிறீங்களோ, யாருக்கு சிலவழிக்கிறீங்களோ அதை பத்தி அல்லாஹ்க்கு நல்லா தெரியும். என்னமான சகோதரர்களே, எனவேதான் இப்படியான கேட்டு வரக்கூடியவங்களுக்கும் கொடுக்கணும், கேட்டு வராதவங்களுக்கும் கொடுக்கணும். ரெண்டு வகையான ஹக்கைகளில் சில, அது ஜகாத்தாக இருக்கலாம், சதக்காவாக இருக்கலாம், அல்லது வேறு தர்மங்களாக இருக்கலாம். அல்ல குர்ஆன்ல நல்லவர்களுடைய அடையாளத்தை பத்தி சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னான், வஃபி அம்பாலஹிம், அவரோட சொத்து செல்வங்களில், அவரோட சொத்து அல்லாஹ் அவங்களே கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான் வஃபி அம்பாலஹிம், அவரோட சொத்து செல்வங்களில் ஹக்குல் லிஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்டு வாரவங்களுக்கும் ஹக்க வச்சிருப்பாங்க. யாராவது கேட்டு வந்தா இத கொடுப்போம், வல் மஹ்ரூம், கேட்டு வராத கஷ்டப்பட்டு தன் மானத்தை மரியாதைய மானத்துக்காக மரியாதைக்காக அந்த கஷ்ட நஷ்டத்தை அடக்கி கொண்டு வாழ்றாங்களே, இப்படியானவங்களை தேடி போய் கொடுப்பாங்க. இது முத்தக்கிங்களுடைய அடையாளம், சொர்க்கவாசியினுடைய அடையாளம் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அம்பாலிகம் ஹக்குல் லிஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்டு வரவங்களுக்கு கொடுப்பாங்க, கேட்டு வராதவங்களுக்கு. எனவே அல்லாஹ் தஆலா யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரோ அவங்க என்ன செய்யணும், நிச்சயமாக ஏழைகளை எளியவங்களை இனம் கண்டு அவங்களுக்கு கொடுக்கணும். யாரு தர்மத்துடைய வாயில திறப்பாரோ அல்லாஹ் தஆலா அவரோட வாழ்க்கையில நஷ்டத்தை ஏற்படுத்தவே மாட்டான். இது அல்லாஹ் மீது சத்தியம், இது பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தெளிவா விளங்கப்பட்டது. நீங்க அல்லாவுக்காக வேண்டி எதை செலவழிப்பீங்களோ இழைக்கும், உங்களுக்கு நான் திருப்பி தருவேன். நீங்க அல்லாவுக்காக வேண்டி செலவழிங்க, அதற்கு பகரத்தை நான் தருவேன். செலவழிக்கிறாரோ அவர் கொடுக்கக்கூடிய தர்மத்துக்கு உதாரணம் ஒரு நெல்லு 700 நெல்லாக ஆகிச்சு, அந்த உதாரணத்தை ஒத்தது நான் ரெட்டிப்பாக கொடுப்பேன். இது பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. உங்களை யார் இருக்கிறா அல்லாஹ்வுக்கு அழகான கடன் தாரத்துக்கு, இந்த ஆயத்துக்கு உலமாக்கள் அற்புதமான விளக்கத்தை விளங்கப்படுத்துறாங்க. அல்லாஹ் சொல்லல உங்களை யாரு தயாரு அல்லாஹ்க்கு சதகா செய்யறதுக்கு, அல்லாஹ்க்கு தர்மம் செய்யறதுக்கு, அல்லாஹ்க்கு ஹதியா தாரத்துக்கு. அல்லாஹ்க்கு எங்கட சதகாவும் தேவையில்லை, எங்கட ஹதியாவும் தேவையில்லை, எங்கட கடனும் தேவையில்லை. ஆனா குர்ஆன்ல என்ன சொல்றான், உங்களை யாரு இருக்கிறோம் அல்லாஹ்க்கு அழகிய கடன் தாரத்துக்கு. அப்படி நீங்க கடன் தந்தா நான் ரெட்டிப்பா திருப்பி தருவேன். வலமாக்கள் இதுக்கு விளக்கம் சொல்றாங்க, ஏன் அல்லாஹத்தால கடன் என்ற வார்த்தையை கரல் என்ற வார்த்தையை சொல்றான்டா, அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. நாங்க ஒரு ஆளுக்கு சதக்கா கொடுக்கிறோம், எதிர்பார்க்க மாட்டோம் அவர் நமக்கு திருப்பி தருவார் என்று. நாங்க ஒருவருக்கு ஹதியா கொடுக்கிறோம், அன்பளிப்பு செய்கிறோம், எதிர்பார்க்க மாட்டோம் அவர் திருப்பி தருவார் என்று. ஆனா ஒருவருக்கு கடன் கொடுத்தா கொடுத்தவருக்கு தெரியும் எடுக்கணும் என்று, எடுத்தவருக்கு தெரியும் கொடுக்கணும் என்று. அல்லாஹ் சொல்றான் நீ எனக்கு தாரத்தை கடனாகத்தா நான் நிச்சயமாக திருப்பி தருவேன், சும்மா தர மாட்டேன், டபுள் அல்ல ட்ரிபிள் அல்ல, நான் நார் அளவுக்கு பழக அதை உனக்கு அதிகப்படுத்தி தருவேன். இது அல்லாஹுடைய வாக்குறுதி. அல்லாஹ் தால கொடுத்த வாக்குறுதியில ஒரு காலம் மோசடி செய்ய மாட்டேன். நியமான சகோதரிகளே, செலவழிங்க, கடன் கொடுங்க என்றால் அரசியம் என்ன? ஏழை எளியவங்களுக்கு. இது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு ஏழைகளுடைய அரமினத்தில் மசாக்கின், மிஸ்கீன்களுடைய விஷயத்தில், ஏழை எளியவங்களுடைய விஷயத்தில, விதவைகளுடைய விஷயத்தில முயற்சி செய்வாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா ஜிஹாத் செய்யக்கூடியவருடைய அந்தஸ்தை கொடுப்பார். ஏழை அல்லாஹ் பாதையில ஜிஹாத் செய்யறது பெரிய விஷயம். ஆனா அல்லாஹ்வுடைய நபி என்ன சொல்றாங்க, ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்காக வேண்டி, அவருடைய கஷ்ட நஷ்டங்களை போக்குறதுக்காக வேண்டி, அந்த விதவ பெண்ணுக்கு மறுவாழ்வு கிடைப்பதற்காக வேண்டி யாரு இஹ்லாஸோட முயற்சி செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா ஜிஹாத் செய்யக்கூடிய அந்தஸ்தை கொடுக்கிறான். ஆனால் ஒரு நிபந்தனை, உதவி செய்யணும், கொடுக்கணும், ஆனா கொடுத்த தர்மத்தில் இஹ்லாஸ் இருக்கணும். கொடுத்து போட்டு சொல்லி கொடுக்கக்கூடிய தர்மம், இந்த பிச்சைக்கார தர்மம் இருக்க கூடாது. இதையும் பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துபதிலு ஸதகாதிகும் பில் மன்னி வல் அதா, கொடுத்து போட்டு நீங்க சதகா கொடுத்து போட்டு சொல்லி காட்டி இல்லாட்டி அவனுக்கு நோவின செஞ்சு உங்களோட சதக்கா வீணாக்கி போட்டுடாதீங்க, பாத்தியாக்கி போட்டுடாதீங்க. எப்படி ஒன்னு முறிஞ்சா சொல்லுங்க பாத்தியாகுமோ, சொல்லி காட்டுறதுனால, கொடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்கறதுனால கொடுத்த சதக்கா பாத்தியாகும். இது நான் சொல்லல, பரிசுத்தமான குர்ஆன் சொல்லல. யாரு அல்ல வீண ஆமனோ லா துபதிலு சதகாத்திக்கும், உங்களோட சதக்காவை நீங்க பாத்தியாக்காதீங்க. ஒன்னு முறைஞ்சா சொல்லுக பாத்திலாகவே, சொல்லி காட்டிதான் சதக்கா பாத்திலாகவே. லாத்த பத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, கொடுத்து போட்டு இல்லாட்டி தொந்தரவு கொடுத்து தெரியாமத்தான் இருக்கு. எங்க அப்பா கொடுத்த தர்மம் இன்னைக்கு நாலு பேரு மதிக்கிற மாய் வாழ்றாங்க. இந்த செய்யாதீங்க சொல்லிவிட்டு அல்லாஹ் எந்த அளவுக்கு புத்தி சொல்லானா, கவுலும் மாரூஃபுன், நீ ஒண்ணும் கொடுக்க வேணாம், உனக்கு ஒண்ணும் கொடுக்க வேணாம். உங்கள்கிட்ட ஒரு வாரம் அஜியார், எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டமா இருக்கு ஐயா, சாப்பிடறதுக்கு வழி இல்லை, இல்லாட்டி 60 வயசு வாழ்றதுக்கு வாழ வைக்கிறதுக்கு வசதி இல்லை, ஏதாவது உதவி செய்யுங்களேன். என்று அவண்ட பிரச்சனைய உங்கள்கிட்ட தேடி வந்தா நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல, நான் சொல்லல, குர்ஆன்ல வருது, கவுலும் மஅரூஃப். நீங்க அவனுக்கு ஒண்ணும் கொடுக்க வேணாம், சில நேரத்தில் கொடுத்து போட்டு சொல்லி காட்டக்கூடிய தர்மத்தை விடு, கொடுத்து போட்டு சொல்லி காட்டக்கூடிய தர்மத்தை விட கவுலும் மஅரூஃப். நீங்க அவனுக்கு ஒன்றும் கொடுக்க வானா, ஒன்றும் கொடுக்க வானா, நீங்க அவனுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புங்க. அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்யட்டும், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும். நீ இன்னொரு சந்தர்ப்பத்தில் வா, இல்லாட்டி இந்த இடத்துக்கு போ, இந்த நீங்க நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்புறது இருக்குதானே, கவுலும் மஅரூஃப் கைரும் மின் சதகத்தின் யத்பஉஹா அதா, கொடுத்து போட்டு சொல்லி காட்டக்கூடிய தர்மத்தை விட, கொடுத்து போட்டு உள்ளத்தை உடைக்கிற தர்மத்தை விட, இது உங்களுக்கு கூடான கோடி ரூபாக்கள சதக்கா கொடுக்கறத விட மேலானது. இந்த கருத்தை எல்லாம் குர்ஆன்ல சொல்றோம், கொடுத்து போட்டு கொடுக்கறது 100 ரூபா, கொடுக்கறது 200 ரூபா, பெரிய அட்டவணை போட்டு அவர் பேரோட ஊரோட அட்ரஸோட உலகத்துக்கெல்லாம் நாங்க அவரை விட்டு டொய்லெட் கட்டி கொடுத்தோம், அவரை வீட்டுல அது செஞ்சு கொடுத்தோம். எத்தனை பேர் சுபஹானல்லாஹ், சலஃபு சலீஹ் நேரம் போதாது இல்லாவிட்டால் அல்லாஹ் உதவியெல்லாம் சொல்லிக் கொண்டு போகலாம். சலஃபு சாலிஹிங்களுடைய உதாரணத்தை பார்த்தா, அவர்களுடைய ஜனாசா குளிப்பாட்டப்படுகிறது, ரசூலுல்லாஹ் பேர குழந்தைகள் ஒருவர் ஜனாசா குளிப்பாட்டப்படக்கூடிய நேரத்தில் முதுக பார்த்தா அப்படியே பெரிய பெரிய காயத்துடைய அடையாளங்கள், பெரிய பெரிய தழும்புகள் என்னன்னு பார்த்தா அப்பதான் ரகசியம் விளங்கிச்சு. அந்த மதீனமா நகர்ல எல்லாரும் தூங்கினதுக்கு பிறகு ஏழைகள் எளியவங்களுக்கு தேவையான உணவு பொதிகளை தன்னுடைய முதுகுல சுமந்து அந்த வீடுகளில் வச்சு போட்டு வருவாங்க. மூத்து வரையில தெரியாது இவர் தான் அந்த உதவியை செஞ்சார். மூத்துக்கு பிறகுதான் அந்த உதவி வருவது தடைப்பட்டு போகிச்சு, அப்பதான் மக்களுக்கு விளங்கிச்சு இந்த உதவியை செஞ்சது இந்த ஜனாதாவாக படக்கக்கூடிய இந்த மனுஷனுக்கு. இப்படி எத்தனை பேருடைய வரலாறுகள் அல்லாட உதவியால சொல்லிக் கொண்டு போகலாம், நேரம் இடம் கொடுக்காரு. எனினும் கண்ணியமான சகோதரர்களே, சங்கியான ரமலானுடைய மாதம் இந்த எங்கள்ட்ட விருந்தாளியாக வரப்போகும். ரமலான்ல 5 எழுத்துக்கள் இருக்கின்றன, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. இந்த 5 எழுத்தும் ரமலானுடைய 5 தத்துவங்களை எங்களுக்கு போதிக்குது. 1வது ரா ரஹ்மத்து, அல்லாட அருள். 2வது மீம் மக்ஃபிரத்து, அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு. மூணாவது லாது லமான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பொறுப்பெடுக்கிறான். அலிபு நாலாவது அமான் அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறான். அஞ்சாவது நூர் நூர் கல்புடைய வெளிச்சத்தை ஏற்படுத்துறது. அல்லாஹ் ரஹமத்து அல்லாஹ் மஹ்ஃபிரத்து அடியார்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை பொறுப்பெடுக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா அடியார்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கல்புல வெளிச்சம் ஏற்படக்கூடிய ரமலான் எங்களை மனிதர்களாக இல்ல மனித புனிதர்களாக இல்ல புடம்பெயரப்பட்ட தங்கத்தை போல ஆக்கிரத்துக்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு விருந்தாளியாக அனுப்பியிருக்கிறான். அதை வரவேற்கிறதுக்கு நாங்கள் இப்பொழுதே தயாராகணும். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும், சதகா குட்டுக்கணும், ஜகாத் குட்டுக்கணும். பதுக்கி வைக்கிறதுல எந்த நலவுமே இல்ல, பதுக்கி வைக்கிறதுல எந்த நலவுமே இல்ல. சதகா பொதுமை வயூ சிறுவனால அம்சியும் தனக்கு தேவை இருந்தாலும் அடுத்தவங்களை முற்படுத்துவாங்க. வயிற்று மூணு தாமல ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயதீமா அல்லாஹ் மீது இந்த முஹப்பத்துக்காக வேண்டி ஏழைகளுக்கு திண்ட கொடுப்பாங்க, சிறை கைதிகளுக்கு திண்ட கொடுப்பாங்க என்றெல்லாம் பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் இதை விளங்கப்படுத்திக்கிறார். எனவே ஏழைகளுடைய கண்ணீரை யார் துடைப்பாங்களோ, ஏழைகளுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை யார் துடைப்பாங்களோ, அல்லாஹ் அடுத்தவர்களுக்கும் புரிய வைப்போம். அல்லாஹ் ஏழை எளியவங்க இந்த பூமியில தலனமென்று வாழ்வதற்கு காரணமாக எங்களையும் சந்ததிகளையும் ஆக்கிப்பானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.